الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الإنسان لربه لكنود، وإنه على ذلك لشهيد، وإنه لحب الخير لشديد. أفلا يعلم إذا بعثر ما في القبور، وحصل ما في الصدور. إن ربهم بهم يومئذ لخبير.
عن عائشة رضي الله عنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: من لقي الله وهو مضيع للصلاة لم يقبأ الله من حسناته شيئا. وقال أيضا: سبعة يظلهم الله يوم لا ظل إلا ظله: إمام عادل، شاب نشأ في عبادة الله، رجل متعلق قلبه بالمساجد كما قال عليه الصلاة والسلام. நிகழ்ந்த அன்புடையோனுமாகிய அல்லாஹுவை புகழ்ந்து, அவனது இருவகத்துக்கும் தலைவராகிய ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களையும் புகழ்ந்து, ஸலவாத்தும் ஸலாமும் அன்னார் மீதும் அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், உலகத்துக்கு வந்த நபிமார்களுக்கு பின்னால், அந்த நபிமார்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த சமூகம் அந்த உத்தம சஹாபாக்கள், அந்த நபியவர்களுடைய தோழர்கள், கியாமத்து நாள் வரும் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்துக்கு இவர்கள்தான் மிகவும் சிறப்பானவர்கள் என்ற கண்ணியத்தையும் அல்லாஹுவின் பொருத்தத்தையும் சொர்க்கத்துடைய நன்மாராயத்தையும் இந்த உலகத்திலேயே அனுபவித்து பட்டங்களாக சுமந்த அந்த நீதமான சுத்தமான அந்த உத்தம சஹாபாக்கள், அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவர்களை கடித்ததாக வந்த தாபிஈங்கள், அதை பின்துயர்ந்து வந்த தபஅ தாபிஈங்கள், மேலும் தபஅ தாபிஈங்களை அடுத்து வந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலிருந்து எங்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை போதித்த எங்களது இமாம்மார்கள், புகஹாக்களுக்கு பின்னால் வந்த அந்த ஹதீஸுடைய கலையை சுமந்த அந்த இமாம்மார்களை கடித்து வந்த முஹத்திஸீன்கள், ஹதீஸுடைய வல்லுநர்கள், இவர்கள் மீதும் இன்னவர்களை பின்பற்றி யார் யாரெல்லாம் கியாமத்து நாள் வரை அல்லாஹுவின் கட்டளையையும் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கையையும் பின்பற்றி நடப்பார்களோ அனைவர் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் அல்லாஹுவின் சலாமும் உண்டாவதாக. மேலான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களது இந்த குறுகிய கால வாழ்க்கை, இதை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல அமைப்பில் அல்லாஹ் அருளிருக்கிறான். சிலவர்களை செல்வந்தர்களாக, சிலவர்களை அல்லாஹ் ஏழ்மையுடன், சிலவர்களை சில மக்களை அறிவை கொடுத்து, இன்னும் சில மக்களை பாமரர்களாகவும் பல அந்தஸ்துள்ளவர்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். எனவே மேலானவர்களே, இந்த ஏற்ற தாழ்வுகள், இந்த வித்தியாசங்கள் என்னதான் இருந்தாலும், அல்லாஹுடைய கட்டளை இந்த நிலைமைகளில் இந்த விடயத்தை எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் கஷ்டத்திலையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும், அதே போல சந்தோஷத்திலையும் வெற்றியை உண்மையான கண்ணியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த உயர்தரமான தக்குவா, அல்லாஹுவை அஞ்சு கிடக்கக்கூடிய அந்த குர்ஆன், மிகவும் ஆரம்பமாக குர்ஆனுடைய ஹிதாயத், குர்ஆனுடைய வெளிச்சம், இன்ன தன்மையை அல்லாஹ் அடிப்படையாக வைத்து பேசியிருக்கின்றானோ அந்த தக்குவா, அல்லாஹ்வை அஞ்சு கிடக்கக்கூடிய அந்த இரக்கம், அந்த அன்பை உண்டு பண்ணுமாறு முதன் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நசீஹத்தினும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று 15 நூற்றாண்டுகள் கழிந்து விட்டது. இந்த நபியவர்களுடைய வருகை, நபியவர்களுடைய வஃபாத் தொடக்கம் ஸஹீஹ் புகாரியில் ஒரு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் கூறினார்கள், ஜமானுன் லா யத்தி இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்கள் அல்லாஹுவை ஏற்ற, ரசூலை ஏற்ற இந்த உம்மத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அடியானும் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நேற்றைய நாளை விட இன்றைய தினம் ஈமான் அல்லாஹுடைய நம்பிக்கை, குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டல், இஸ்லாத்துடைய பற்றை விற்றும் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகம் பின்வாங்கப்படுவார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். பின்தள்ளப்படுவார்கள், பித்தினாவுக்குள்ளாக்கப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் நேற்றைய நாளை விட இன்றைய நாள் பாவம் அதிகரித்திருக்கும், அல்லாஹுவின் அன்பு உள்ளத்தை விட்டு குறைந்திருக்கும், இஸ்லாத்துடைய பற்று, இஸ்லாத்துடைய மோகம் எங்களுடைய உள்ளத்தை விட்டு குறைந்திருக்கும் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் புகாரியில் நபியவர்களுடைய ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு நபியவர்கள் வஃபாத்தாகி அடுத்த கலீஃபாவாக முஸ்லிம்களுக்கு பொறுப்புதாரியாக வந்த ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஹதரத் உமரை அழைத்து கூறினார்கள், உமர், நபியவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், இர்த்தத்த மனிர்த்தத்த மினல் ஆரம், அரபிகளில் இருந்து இஸ்லாத்தில் திட ஆத்தமாக இருந்தவர்கள் எல்லாம் இதோ ஜகாத்தை மறுக்கிறார்கள், இன்னும் ஒரு கூட்டம் நபியவர்கள் திரும்ப வருவார்கள் என்று இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையில் பாதிக்கப்பட்டு முர்த்தத்துகளாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த உபதேசத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடன் பேசின இந்த வார்த்தையில் ஹதரத் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நிச்சயம் உமர், நபியவர்கள் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டு விட்டார்கள், இதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் யந்தரிசு இஸ்லாம் கமா யந்தரிசு ஸோ, எப்படி ஒரு புதிய ஆடை எடுத்தா அந்த புதிய ஆடை ஒவ்வொரு நாளும் அதனுடைய நிறம், அதனுடைய பிரகாசம், அதனுடைய குவாலிட்டி எப்படி ஒவ்வொரு நாளும் குறையுமோ அதே போன்று இஸ்லாம் அழிய ஆரம்பிக்கும் என்றார்கள். மேலானவர்களே, ஹதரத் உமருடைய காலம் அல்ல இது, ஹதரத் உமருடைய காலம் அல்ல, உமர் பின் அப்துல் அஜீசுடைய காலமும் அல்ல, உமைதியாக்களுடைய காலம் அல்ல, உஸ்மானியாக்களுடைய காலம் அல்ல. மேலானவர்களே, நாம் வாழ்றது 15 நூற்றாண்டுகளுக்கு பின்னால். ஒருவர் எழுதியிருக்கிறார், சற்று ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் ஒருவர் எழுதியிருக்கிறார், உலகத்தை விற்றும் இன்று உலகத்தை விற்றும் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஹிலாபத், நபியவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த உயர்தரமான வழிகாட்டல், அரசியலுடைய அடிப்படை வழிகாட்டல். மேலானவர்களை ஒருவர் எழுதியிருக்கிறார், இன்று உலகத்தை விட்டு இஸ்லாமிய ஹிலாபத் உயர்த்தப்பட்டு 89 ஆண்டுகள் என்றிருக்கிறார். மேலானவர்களே, கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நான் கூற வரக்கூடிய விடயம், நாம் இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழுகிறோம், உலகத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழலாம், 800 கோடி மக்கள்ல முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழலாம், ஆனால் சிறுபான்மையை போலதான் இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு பொருளாதார பலம் இருக்குது, எங்களுக்கு ஆள் பலம் இருக்குது, எங்களுக்கு அறிவியல்ல மிகவும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் எங்களை கைவசம் இருக்கிறாங்க, ஆனா இஸ்லாமிய உம்மா இன்று பயங்கரமான ஒரு நெருக்கடி, ஒரு அச்சம், ஒரு 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 தாழ்மையான பயந்து வாழக்கூடிய உரிமைகளை விட்டு கொடுத்து மிகவும் ஒரு சங்கடத்தோட வாழக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்திட்டு இருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, இந்த காலத்தில் இந்த இஸ்லாமிய உம்மா என்ன செய்ய வேண்டும்? இந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய இலங்கை நாட்டு முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய நாடுகள், உலகத்தில் 52 நாடுகள் பெரும்பான்மையாக முஸ்லீம் வாழ்கிறோம், 152 நாட்டுல முஸ்லீம்கள் சரளமாக வாழ்கிறோம், எந்த நாட்டு முஸ்லீம்களாகவும் இருக்கலாம். மேலானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன? இன்றைய இஸ்லாமிய உம்மா எதை செய்தால் இஸ்லாத்துடைய ஒரு நல்ல ஒரு அறிமுகம், அந்நிய மக்கள் நபியவர்களுடைய பத்திரிகை மக்கா, ஒரு எங்கட நாட்டு பெண் எழுதியிருக்கிறார். மேலானவர்களே, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால ஒரு அந்நிய பெண் எழுதியிருக்கிறார். என்ன தலையங்கம்? பத்திரிகை மக்கா, எங்கட நாட்டு பெண் யூனிவர்சிட்டியில படிக்கிற அந்த புள்ள ஒரு பொத்தாம் எழுதியிருக்கிறார். சிங்கள பாஷையில என்ன எழுதியிருக்கிறார்? பத்திரிகை மக்கா. இதிரியட்டு நபியவர்கள் எப்படி இஸ்லாத்தை அறிமுகம் செய்தார்கள்? அந்த நாட்டிலிருந்து தான் பிறந்த இடத்திலிருந்து வெளியாக்கப்பட்டும் அதற்கு பின்னால் அதே நாட்டை வெற்றி கொண்டதற்கு பின்னால் நபியவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நான் செல்ல வரக்கூடிய விடயம், நான் உங்களுக்கு முன் ஒப்படைக்கக்கூடிய விடயம், மேலானவர்களே, எங்களை இஸ்லாத்தை அந்நிய மக்களுக்கு எப்படி நாங்கள் விளங்கப்படுத்துறது? அந்நிய மக்கள் இஸ்லாத்தை பத்தி உண்டான ஒரு தப்பான எண்ணம், பள்ளி வாயல்கள் என்றா அது சமூகத்தில் தொடரி ஒரு தீவிரவாதத்தை போதிக்கிற ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்றா அது பெண்களுக்கு அநியாயம் செய்யற மார்க்கம். இஸ்லாம் என்றா அது மஸ்ஜிதுக்குள்ளால் இருக்கிற மார்க்கம். இஸ்லாம் என்றா அது புத்தக வடிவில் இருக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்றா பேரளவில் இருக்கக்கூடிய மார்க்கம். மேலாளர்களே, இப்படியாப்பட்ட பயங்கரமான எண்ணங்கள், இப்படியாப்பட்ட பயங்கரமான மோதல்களை விட்டோம் இஸ்லாமிய உம்மாவை எப்படி பாதுகாத்தாங்க நபியவங்க? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படும் பொழுது நபியவர்கள் தனி நபராகத்தான் முதலாவது அனுப்பப்பட்டார்கள். நபியவர்கள் எப்பொழுதும் ஹிராவுடைய குகைக்கு போய் தனிமையை விரும்பியிருக்கிறார்கள். தனிமையில் இருந்த நபியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து முதன் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை ஏற்றி வைத்து நபியவர்கள் பயந்து வருகிறார்கள். ஹஜ்ரத் கதீஜாவுடைய வீட்டுக்கு தனது மனைவியிடம் இந்த ரிசாலத்தை ஒப்படைத்தார்கள். மேலானவர்களே, தெரியாதவர்களே, சகோதரர்களே, இவ்வாறு தனி அபராக இருந்து முதலாவது தந்த மனைவி, அதற்கு பின்னால் தனது குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிறு குழந்தை ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப், அடிமை ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹும், மேலானவர்களே, இப்படியாப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேரை கேட்டுக்கொண்டு நபியவங்க எப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்துக்கு ஒப்படைத்தாங்க? எதை கொண்டு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினாங்க? மேலானவர்களே, நபியவர்கள் வாழ்ந்தது 63 வருட காலம். ஆனால் நபியவர்கள் ஒரு நபியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தது 23 வருட காலம். 63 வருட காலம் வாழ்ந்தார்கள் உலகத்தில், ஆனால் நபியாக இந்த குர்ஆனை சமூகத்துக்கு ஒப்படைத்தது 23 வருட காலம். ஆனால் இந்த 23 வருட காலத்தில் சுபஹானல்லாஹ், இப்படியாப்பட்ட மக்களை நபியவர்கள் இணைத்தார்கள். சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு பாரிஸ் நாட்டிலிருந்து நபியவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறார். ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு ஹபஷாவில் இருந்து ஒரு அடிமையாக இருந்தும் நபியவர்களிடம் வந்து இணைகிறார்கள். அப்துல்லா பின் சலாம், மேலானவர்களே, குர்ஆன் குறுக்கிறது கற்பிக்கல், எங்கட நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்களுடைய இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பை விட உலகத்தில் இஸ்லாத்தை எதிர்க்கிற குர்ஆன் சர்டிபிகேட் கொடுக்க மிகவும் பயங்கரமானவர்கள். முஸ்லீம்களை பார்த்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க, முஸ்லீம்களை பார்த்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. நல்லா சென்ற மக்கள் யூதர்கள். மேலானவர்களே, யூதர்களில் சர்வ சாதாரணமாக அப்துல்லா பின் சலாம் நபியவங்க இந்த 23 வருட காலத்துல எப்படியாப்பட்ட உம்மத்தை தயாரிச்சாங்க என்றா, சுபஹானல்லாஹ், யூதர்களின் தலைவர், யூதர்களின் தலைவர் அப்துல்லா பின் சலாமை நபியவர்களை தன் பக்கம் இணைத்துக் கொள்ளவில்லையா? மேலானவர்களே, மேலானவர்களே, நெருப்ப வணங்கக்கூடியவர், நெருப்ப வணங்கக்கூடியவர் அபு அய்யூப் அல் அன்சாரி மதீனாவை சேர்ந்தவர், இவரையும் நபியவர்களிடம் இணைக்கவில்லையா நபியவர்கள் தன் பக்கம்? அபு சுஃபியான் மக்கால சிலைகளை வைத்துக் கொண்டு மக்கா உள்ளுக்குள்ளாலே சிலை வணக்கம் செய்த அபு சுஃபியான், இக்ரிமா பின் அபி ஜஹல் மிக முக்கியமானவர்கள், இவர்களை கூட நபியவர்கள் இழுக்கவில்லையா, கவரவில்லையா? மேலானவர்களே, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பம் கூறினார்கள், இந்த உமர் எப்படியாப்பட்டவர் என்றால், இஸ்லாத்தை எந்தளவு தூரம் நான் வெறுக்கிறவன் என்றா, இந்த கலில கலிமா செல்லலாம், ஏண்ட கலிதை களிமா செல்லலாம், ஆனால் இந்த உமர் களிமா செல்ல மாட்டேன். மேலானவர்களே, இப்படியாப்பட்ட உமர் ரதியல்லாஹு அன்ஹு இப்படியாப்பட்ட புண்ணிய புனிய புனிதவான்களாக நபியவர்கள் மாற்றினார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நபியவர்கள் வாழ்ந்தது 23 வருட காலம். ஆனால் இன்றே நாங்க இந்த 15வது நூற்றாண்டுல வாழக்கூடிய நாம் முழு குர்ஆனையும் முழு ஹதீஸையும் முழு உலமாக்களுடைய வழிகாட்டல்களையும் உலகத்தில் எந்த ஒரு அரசனும் அனுபவிக்காத துன்யாவுடைய பாரிய வளங்களை வச்சோம். இன்றைக்கு நாம் இஸ்லாத்துக்கு என்ன செய்யறோம்? மேலானவர்களே, இது அமானிதமாக மனதில் ஒவ்வொருத்தரும் கேளுங்க. நபியவங்க வாழ்ந்தது 23 வருட காலம். ஆனால் நபியவர்களிடத்துல எங்களிடத்துல இருக்கிற தற்கால நவீன உபகரணங்கள், நவீன தொலைபாடல்கள் நபியவர்களுக்கோ சஹாபாக்களுக்கோ இருக்கல்ல. நபியவர்கள் பாலைவனத்தில் இருந்தவர்கள், கஷ்டமான வாழ்க்கையை அனுபவித்தவர்கள். நபியவர்கள் வாழ்ந்ததும் 23 வருட காலம். மேலானவர்களே, இதே போன்று இன்று நாம் துன்யால இந்த உலகத்துல என்ன நவீன சாதனங்கள், எவ்வளோ துன்யாட அல்லாவின் அருக்கொடைகளை பாவிக்கிறோமோ, எங்களுக்கு அல்லா தந்திருக்க கூடிய வசதி வாய்ப்புகள், எங்களுக்கு தந்திருக்க கூடிய பலங்களை நபியவர்களோ சஹாபாக்களோ அனுபவிக்கல்ல. மேலானவர்களே, அனுபவிக்காவிட்டாலும் அந்த குறுகிய காலத்துல எதை வச்சு உம்மை தொண்டு பண்ணினாங்க? இன்டர்நெட்டை வச்சா, அல்லது பயானாத்துகளை வச்சா, அல்லது பெரிய பெரிய கான்ஃபரன்ஸுகளை வச்சா, அல்லது மதாரிசுகளை வச்சா? மேலானவர்களே, நபி அவங்க எப்படி உண்டு பண்ணினாங்க? குர்ஆனிலே மிகவும் திட்ட தெளிவாக எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய காலம் துல்காதா. மேலானவர்களே, இது ஹஜ்ஜுடைய காலம். இந்த சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய வரலாறு படித்து தருகின்ற பாடமும் இதுதான். நபியவர்கள் இதே பாடத்தை வைத்துதான் 23 வருட காலத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள். ஹஜ்ரத் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தியாக திருநாள், இந்த ஹஜ்ஜுடைய இந்த இபாதத் கற்றுத் தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடம். மேலானவர்களே, மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, இது ஆழமாக பதிய வைங்க. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலத்துல சஹாபாக்களை உலகத்திலே தலை சிறந்த ஒரு உம்மாவாக சமூகமாக நபியவங்க தயாரித்தது சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலில் தான். ஹதரத் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வழிகாட்டினார்கள்? தனது குழந்தை, தனது குடும்பம், இந்த ஹஜ்ஜுடைய இந்த காலம் படித்து தருகின்ற மஸ்ஜிதுடைய தொடர்பு, பள்ளி வாயலுடைய தொடர்பு, இது வெறும் பள்ளி வாயல் அல்ல, இது அல்லாஹ்வின் வீடு. இந்த மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டுடன் தனது தொடர்பை அதிகரிப்பானோ அவனை அல்லாஹ் பாதுகாப்பான், அவனது ஈமானை அல்லாஹ் பாதுகாப்பான், அவனது குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இஸ்லாமிய உம்மாவுடைய பாதுகாப்பு, முன்னேற்றம், இதனுடைய பின்னேற்றம், அழிவு, ரெண்டையும் அல்லாஹ் மஸ்ஜிதோட தான் இணைத்து வச்சிருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, மஸ்ஜித் என்பது குர்ஆன்ல நான் நினைக்கிறேன் மஸ்ஜிதை பத்தி முஸ்லீம்களுக்கு குறிப்பாக கூற போனா, எங்கட நாட்டுல வாழ்ற முஸ்லீம்கள் மிகவும் தேவையுள்ளவர்கள். குர்ஆன்ல நாங்க எங்கட வாழ்க்கையில எவ்வளவு மஸ்ஜிதோட தேவையுள்ளவர்களாக இருக்கணும், குர்ஆன்ல 20 இடங்கள்ல மஸ்ஜிதுடைய சத்தத்தை மாத்திரம் பேசிருக்கிறார். 20 இடங்கள்ல குர்ஆன்ல மஸ்ஜிதை பத்தி எல்லாம் பேசிருக்கிறான். மேலானவர்களே, ஜகாத்தை பத்தி பேசாத சட்டம், ஹஜ்ஜுடைய கடமையில பேசாத சட்டம், தொழுகையில பேசாத சட்டம் அல்லாஹ் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள்ல பேசிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஅகாம அஸ்ஸலா வஆத அஸ்ஸகா வலம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃஅதா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். குர்ஆன் மிகவும் பயங்கரமாக இன்னமா யஅமுர் உதந்தான் நிர்வகிக்கோடும், யார் நிர்வகிக்கோடும், ஏந்த உள்ளத்தோட என்னோட உள்ளத்தை தொடர்பு படுத்தின மக்கள் தான் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள். மேலானவர்களே, நான் கூற வரக்கூடிய விடயம், இந்த இஸ்லாமிய உம்மாவுக்கு குர்ஆன் பேசி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம், எங்கட ஈடேற்றத்துக்கு, எங்கட நாட்டுடைய பாதுகாப்புக்கு, எங்கட முஸ்லீம்களுடைய எதிர்காலத்துக்கு குர்ஆன் கற்று தருகின்ற ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியவர்களுக்கு போதித்த நபியவர்களுக்கு உணர்த்தின மிக முக்கியமான பாடல் மஸ்ஜிதோடு தொடர்பு பட்ட மக்களை உண்டாக்குங்க. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது சாதாரணமா யோசிச்சு பாருங்க, எங்கட நாட்டுல அல்லது எங்கட கிராமத்துல எங்கட நாட்டுடைய பிரசிடென்ட் நாட்டுடைய கவர்னர் எங்கட கிராமத்தில் இருந்தா அந்த கிராமத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும், எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்? மேலானவர்களே, அதையும் விட இந்த உலகத்தின் ரப்புல் ஆலமீன் அஞ்சு நேர தொழுகையிலையும் எங்கட உள்ளத்தால குமரி கொண்டு நாங்கள் அழுகின்ற பேசுகின்ற ஒரு வார்த்தை உலகத்துடைய ரப்பு அல்லாஹ். இவன் தான், இந்த அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் ஆட்சியை தீர்மானிக்கிறவன், வியாபாரத்தில் லாபம் நஷ்டத்தை தீர்மானிக்கிறவன், குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதியை தீர்மானிக்கிறவன். மேலானவர்களே, அனைத்துக்கும் சொந்தக்கார ரப்புடைய வீடு ஃபீ புயூதின் அதின் அல்லாஹுவன் துர்ஃபா வயுதுக்கம். குர்ஆன் கூறுகிறது என்ன, உலகத்தில் அல்லாஹ்வுடைய வீடு வேண்டுமா, அல்லாஹ்வின் மாளிகை வேணுமா? அதோ பள்ளி வாயல்களோட நெருக்க தொண்டு பண்ணுங்க. யார் பள்ளி வாயலுக்கு அதிகமாக சென்று வருவாரோ, நபியவர்கள் கூறினார்கள், ஈமான்தாரி அல்ல. யார் பள்ளி வாயலுக்கு அதிகமாக சென்று வருவாரோ அவர் வெறும் ஈமான்தாரி அல்ல. சாதாரண பொதுமக்கள் பள்ளியோட யாரு தொடர்பு பெற்றிருப்பாங்களோ இவங்களுக்கு செல்லலாம் ஈமான்தாரிகள், சாட்சி செல்லலாம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நபியவர்கள் கூறினார்கள், அல்லாஹுக்கு மூணு விடயம் கடமை, அல்லாஹுக்கு மூணு விடயம் கடமை வாஜிப். அதில் ஒன்று, அல்லாஹ்வின் வீட்டுக்கு யார் விருந்தாளியாக வருவாரோ அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறது, அந்த விருந்தாளியை உபசரிக்கிறது, அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமை என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உபகாரம் தான், அல்லாஹ் செஞ்ச உபகாரம் தான். நாங்கள் படிக்கிறோம் சஹீஹுல் புகாரியில், நபியவர்களுடைய காலத்தில் ஒரு பெண் இருந்தால் என்ன செய்தால், பெருசாக மஸ்ஜிதுக்குள்ளால வந்தா, சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், சில கட்டங்கள்ல மஸ்ஜிதுன் நபவிக்குள்ளால நாய்கள் வந்து போகும், மஸ்ஜிதுன் நபவிக்குள்ளால நாய்கள் வந்து செல்லும். நபியவர்கள் சுஜூது செய்து மஸ்ஜிதுட்டு வெளியே வருவாங்க, நெத்தியில மண் பட்டிருக்கும். சாதாரண மஸ்ஜித் அனைத்து பக்கமும் திறந்திருக்கும், யாருக்கும் வரலாம். மேலானவர்களே, ஒரு அடிமை பெண், ஒரு ஒரு மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண பெண், அவளுடைய பழக்கம் மஸ்ஜிதுக்கு வந்தா ஏதாவது ஊத்தைகள் இருந்தா அந்த ஊத்தைய புறக்கி எடுத்துட்டு போயிட்டுருவா. மேலானவர்களே, நபி அவர்கள் கூறினார்கள், அந்த பெண் மரணித்த நேரத்துல அந்த பெண் செய்தது பள்ளியுடைய ஊத்தைய பள்ளியில இருக்கக்கூடிய அசிங்கத்தை ஒதுக்கினால் அல்லாஹ் அந்த பெண்ணை சுருக்கவாதியாக வபாத்தாக்கினாள். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது ஒரு உம்மாவுடைய அடிப்படை தலம், அடிப்படை தலம். ஒரு சமூகத்துடைய எதிர்காலம் சீராக வேண்டும் என்றால் வாலிபர்களிடத்தில் அன்பாக வேண்டுறேன், மஸ்ஜிதோட தொடர்பு படுங்க. வெறும் தொழுகைக்காக மாத்திரம் அல்ல, நாட்டுல வந்திருக்கிற பிரச்சனை இதுதான், நாங்க தொழுகைக்காக பள்ளிக்கு வாரோம், ஆனா எங்க பிரச்சனைக்காக பள்ளிக்கு வரல. இந்த பள்ளிக்கு வாரம் தொழுகிறதுக்கு என்ன சந்தோஷத்துக்காக நான் பள்ளிக்கு வாரதில்லை, என்ன பிரச்சனையை தீர்வு காணுறதுக்கு நான் நீங்க பள்ளிக்கு வாரோம் இல்லை, வெறும் வணக்க ஸ்தலமாக மாத்திருக்கிறோம். மேலானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முன்னால பாரிய பிரச்சனைகள் வந்துச்சு, மஸ்ஜித பத்தி ஒரு தப்பான எண்ணம், மஸ்ஜிதுகள் உடைக்கப்பட்டது. காரணம் என்ன, எங்கட பெரும்பான்மை சமூகம் மஸ்ஜித வெறும் வணக்க ஸ்தலமாக நினைச்சிட்டாங்க, இந்த மஸ்ஜித வச்சு இவங்க சமூகத்துக்கு எந்த ஒரு சேவையும் செய்யறாங்க இல்ல, வெறும் இபாத ஸ்தலம் வணக்க ஸ்தலமாக மஸ்ஜித மாத்திட்டோம். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் வணக்க ஸ்தலம் அல்ல. மஸ்ஜிதுல கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடாத்தப்படணும், மஸ்ஜித் என்பது அது சமூக பிரச்சனைகள் இங்க தீர்வு காணப்படணும். உம்மத்தை பத்தி, சமுதாயத்தை பத்தி, தொழுகை இல்லாத மக்கள் எந்த குடும்பத்துல இஸ்லாம் இல்லையோ அந்த குடும்பத்தை பத்தி பள்ளியில யோசிங்க, பள்ளியில உண்டு சேருங்க, இதுல கண்ணீர் வடிங்க. மேலானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இதனால மஸ்ஜித் என்பது அது வணக்க ஸ்தலத்துக்கு மாத்திரம் ஒதுக்கிடாதீங்க. நபியவர்கள் ஒரு உம்மத்தை கட்டி எழுப்பினது பள்ளி வாயல பொது இடமாக மாத்தினாங்க. மஸ்ஜிதுலதான் ஹதரத் நான் நினைக்கின்றேன் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹைபருடைய யுத்தம் நடக்குது, பாதிக்கப்படுகிறார்கள். நோயாளியாக ஹதரத் முஆத் பின் ஜபல் வருகிறார். நபி அவர்கள் முஆத் பின் ஜபலுக்கு நிர்வாக உதவிகள், அவர் பாதிக்கப்பட்டதுக்கு அவர் செய்த அவருக்கு செஞ்ச உபகரணம், மஸ்ஜிதுடைய ஓரத்துல சஅத் பின் முஆத்துக்கு ஒரு கூடாரம் அடிச்சு கொடுங்க, நோயாளிய தங்க வச்சாங்க மஸ்ஜிதுல. மதீனால சுகாதார பிரச்சனை வந்துச்சு, சுகாதார பிரச்சனை. சஹாபாக்கள் எல்லாரையும் ஒன்று கூப்பிட்டு நபி அவங்க மஷூரா பண்றாங்க, ஊருடைய சுகாதார பிரச்சனை இருக்குது, நாங்க ஊரை சுத்தம் செய்யணும். மேலானவர்களே, யகூதிகளுடைய தாக்கம் இஸ்லாத்துக்குள்ளால் ஏற்படுது. நபி அவங்க கூப்பிடுறாங்க மஸ்ஜிதுல சஹாபாக்களை, யகூதிகளுடைய தாக்கம் ஆரம்பிக்குது, யகூதிகளுக்கு நாங்க என்ன பதில் செல்றது? மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய இமாம்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், இவர்கள் இந்த ஊருடைய தலைவர். எங்கட பிரச்சனை, எங்கட சந்தோஷம், அனைத்தையும் மஸ்ஜிதோட கலப்பட்டு செய்வோம். யார் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடியது, கியாமத்தினால ஏழு மனிதர்கள் நிழலே இருக்காது. கியாமத்தினால் கியாமத்துடைய தினம் ஒவ்வொரு மனிதனுக்கு மேலாலும் சூரியனை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த நாள்ல நிழலே இருக்காது. நபியவர்கள் கூறினார்கள், ஏழு மனிதர்கள், ஏழு மனிதர்கள் அல்லாஹ் அந்த பயங்கரமான மஹ்ஷர் மைதானத்துல ஏழு பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் ஹும் யா ரசூல் அல்லாஹ், அந்த ஏழு மக்கள் அர்ஷுடைய நிழல வெற்றி இன்பம் எடுக்கக்கூடியவங்க யார் யா ரசூல் அல்லாஹ்? எல்லாரும் பதட்டமாக இருக்கும் பொழுது அர்ஷுடைய நிழல்ல சந்தோஷமாக இருக்கிற மக்கள் யார் யா ரசூல் அல்லாஹ்? மேலானவர்களே, நபியவர்கள் ஏழு பேர்ல ஒருவரை பத்தி சொன்னாங்கல்ல, பற்றுள்ளவர் என்று செல்லல்ல, முஸ்லிம் என்றும் செல்லல்ல, முஸ்லிம் என்று செல்லல்ல. நபியவர்கள் கூறியது ரஜுலுன், சாதாரண ஒரு மனிதன், அவனுடைய உள்ளம் மஸ்ஜிதோட இணைந்தால் அவனுக்கு அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். மேலானவர்களே, இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்க விழுகிறார்கள். ஒரு அந்நிய மனிதன், அந்நிய மதத்தை சேர்ந்தவனும் மஸ்ஜிதோட தந்த தொடர்பை ஏற்படுத்தினால் ஆக குறைந்தது அல்லாஹ் சக்கராத்தில் அவனுக்கு கலிமாவை நசீபாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, சுமாவா பின் உசால் யார் நபியவர்களை காணக்கூடாது என்று நபியவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர், ஆனால் மஸ்ஜிதுக்குள்ளால் கட்டப்படுகிறார். அல்லாஹ் கலிமாவை நசீபாக்கல்லையா? மஸ்ஜிதுக்குள்ளால் ஒரு யஹூதி, ஒரு சின்ன குழந்தை நபியவர்கள் ஹிதுமத் செய்தார்கள். மஸ்ஜிதோட தகுந்த தொடர்பு அதிகரித்த குழந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, நோயாளியாக போகுது அந்த குழந்தை. நபியவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது புள்ள சக்கராத்துல, நபியவர்கள் அந்த குழந்தையை தேடி போய் பக்கத்தில் அமர்ந்து ரெண்டு விடுத்தம் செல்லல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் கலிமாவை நசீபாக்கினான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் முஸ்லீம், நாங்க முஸ்லீம்கள், இந்த நாட்டில் பாரிய வளம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இதனால் அன்பாக வேண்டுகிறேன், மிகவும் இரக்கமாக வேண்டுகிறேன், மஸ்ஜிதை விட்டும் யாரும் தூரமாகாதீங்க. சந்தோஷமோ கவலையோ மஸ்ஜிதில தீர்வு காணுங்க. ரெண்டு ரகா தொழுங்க மஸ்ஜிதில வந்து, அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க. அல்லாஹ் பொறுப்பாளன், அல்லாஹ் பொறுப்பாளன். மஸ்ஜிதுடைய ஹக்குகளை பேணுங்க, மஸ்ஜிதுடைய உரிமைகளை பேணுங்க. இது அல்லாஹ்வோட வீடு, இது சர்வ சாதாரண மனிதர்களுடைய வீடு அல்ல. இதுக்கென்று தனி சட்டத்தை நபியவர்கள் கற்றுத் தந்தார்கள். ஒரு சட்டம் இருக்குது, வக்குப்புடைய சட்டம். இந்த நாட்டில் அல்லாஹ் எங்கட பெரியார்களுடைய ஆயில்ல அல்லாஹ் பறக்க செய்வானாக. எங்களுக்கு முன் சென்ற உலமாக்கள், மூத்தவர்கள், இந்த நாட்டுக்காக உழைப்பு செய்தவர்கள் இன்று வஃபாத்தாகி யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசிக்க செய்வானாக. மேலானவர்களே, அந்த காலம் தொடக்கம், அந்த காலம் தொடக்கம் எங்கட நாட்டில் மஸ்ஜிதுகளுக்கென்று வக்குப்புடைய சட்டம் இருக்குது. யாராவது ஒருவர் பள்ளிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார், அல்லது பள்ளிக்கு ஒரு சொத்தை கொடுக்கிறார் என்றால்
அந்த காலத்திலேயே எங்களுடைய பெரியார்கள் இந்த சொத்துடைய விபரீதம், இதனுடைய பாரதூரம், இதனுடைய பொறுமதியை விளங்கி இந்த நாட்டுல ரெண்டு சபையை உண்டு பண்ணினார்கள். கவர்மெண்ட்ல ரெண்டு சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஒன்று வக்குப்புடைய போர்ட், இன்னும் ஒன்று முஸ்லிம் கலாச்சார முஸ்லிம் சமய கலாச்சார அந்த நிலையம். மேலானவர்களே, மஸ்ஜிதுடைய ஒரு சொத்து ஒருத்தர் அன்பளிப்பாகவும் கொடுக்கலாம் அல்லது வக்குப் செஞ்சும் கொடுக்கலாம். இந்த ரெண்டு சொத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு நிர்வாகத்தை எங்கட நாட்டு பெரியார்கள் அன்று தொடக்கம் இந்த நாட்டில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார்கள், ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன காரணம், என்ன காரணம், மஸ்ஜிதுடைய சொத்து அது சாதாரண மனிதர்களுடைய சொத்தை போன்றல்ல. மேலானவர்களே, அன்பாக வேண்டுகிறேன், எப்பையும் அநியாயம் செய்யப்படக்கூடியவனாக வாழுவோம், ஆனால் அநியாயம் செய்யக்கூடியவனாக வாழக்கூடாது. அநியாயம் எங்களுக்கு இணைக்கப்படலாம், எங்கட உரிமையை சரளாம அறிவிக்கலாம், பிரச்சனை அல்ல, ஆனால் நாங்க உரிமையை பறிச்செடுக்க கூடாது. உரிமையை பறிச்செடுக்காதீங்க. எனக்கு யாபகம், நேரம் மிகவும் சுருக்கமானது. நபியவர்களுடைய காலத்தில் ஒரு நாள் நபியவர்கள் உட்கார்ந்து கொண்டு மஸ்ஜிதுடைய வாயலை காட்டி மஸ்ஜிதுடைய கதவை காட்டி சென்னாங்க. இப்ப இந்த வாயலால ஒருவர் வருவார், அவர் சுருக்கவாதி என்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சையிதுனா அபூபக்கர், சையிதுனா உமர், சையிதுனா உஸ்மான், சையிதுனா அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ், எவ்வளவு பெரிய சஹாபி. மேலானவர்களே, சஹாபாக்கள் நான் மிகவும் இளையவன், உங்கள் அனைவரை விடவும் மிகவும் சின்னவனாக இருக்கலாம். மூத்த உலமாக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் நான் பார்த்த வகையில சஹாபாக்கள் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா இவரே போல ஒரு வணக்கசாலி இல்ல சஹாபாக்கள். இவ்வளோ வணக்கசாலி என்றா, இவர் ஒவ்வொரு நாளும் நோவு பிடிப்பார், ஒவ்வொரு நாளும் நோவு பிடிப்பார். அதே போல இரவாகும் பொழுது நின்று வணங்குவார், முழு நாளும் வணக்கம். ஒரு ரிவாயத் தெளிவிருக்கிறது, ஒரு நாளைக்கு ரெண்டு குர்ஆன், ஒரு நாளைக்கு ரெண்டு குர்ஆன், 12 மணித்தியாலத்துக்கு முழு குர்ஆன ஓதி முடிப்பாங்க. அப்துல்லா பின் அமர் பின் ஆ சின்ன சஹாபி. மேலானவர்களே, அவரும் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த மஜ்லிஸ்ல. எவ்வளவு வணக்கத்தாலி. நபியவர்கள் கூறினார்கள், இந்த வாயலால இப்ப ஒருவர் வருவார், சொர்க்கவாதிய பார்க்கணும் என்றா பார்த்துக் கொள்ளுங்க. ரெண்டு நன்மாயம் இருக்குது மேலானவர்களே. அதுல ஒன்று, அவர் சொர்க்கவாதி, ரெண்டு சொர்க்கவாதிய பாருங்க, பாக்கியம். நல்லடியார்களோட தொடர்பு உண்டு பண்ணிக் கொள்ளுங்க, பாக்கியம். மேலானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் சொல்றார், நான் எதிர்பார்த்து நின்றேன், இவ்வளவு வணக்கத்தாலு, எனக்கு எந்த ஒரு கட்டத்திலையும் நபியவங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சென்னதில்லை. வரப்போறது யார், எதிர்பார்த்திருக்கிறோம். திடீரென்று ஒருவர் வந்தார், பள்ளியில போய் ரெண்டு ரக்கா தொழுதார். மேலானவர்களே, அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. மஸ்ஜிதுல வந்து ரெண்டு ரக்கா தொழாம உட்காராதீங்க. பள்ளி அல்லாஹ்வுக்குரிய இடம், இதுக்கென்று ஒரு காணிக்கை இருக்குது, இதுக்கென்று ஒரு காணிக்கை இருக்குது. இதுக்குள்ளால் வந்து ஸஹீஹுல் புகாரி ரிவாயத், லா யக்உது அஹதுக்கும் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன். நபியவர்கள் கூறினார்கள், யாராவது ஒருவர் பள்ளி வாயலுக்குள்ளால் வந்தால் பள்ளியுடைய காணிக்கை, இது அல்லாஹ்வுடைய வீடு, உங்கள் மீது இரக்கம் கொண்டு அவனுடைய வீட்டு அல்லாஹ் இந்த பூமியில் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறான், கண்ணியம் செலுத்துங்க, ரெண்டு ரக்கா தொழாம உட்காராதீங்க என்றார்கள். மேலானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களை, ரெண்டு ரக்கா தொழுதார் அந்த சஹாபி. நபியவர்களோடு உட்கார்ந்தார், மஜ்லிஸ் முடியுது, கூட்டம் முடியுது. இரண்டாவது நாள் நபியவர்கள் அதே கதவை காட்டி சைக்கின செஞ்சாங்க, இதே கதவால இப்ப சொர்க்கவாதி ஒருவர் பார்த்துக் கொள்ளுங்க. நேற்று வந்த அதே சஹாபி இரண்டாவது நாள் வரார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். மூணாவது நாள் நபியவர்கள் கூறினார்கள், சொர்க்கவாதிய யாருக்கு பார்க்கவும். நபியவர்கள் கூறினார்கள், சஹாபாக்கள் எல்லாரும் தலையை தூக்கி ஆமோதிச்சாங்க, பார்க்கணும். இந்த வாயலால இப்பம் சொர்க்கவாதி வருவார். மேலானவர்களே, மூணாவது நாள், முதல் நாள் எந்த சஹாபி வந்தாரோ அதே சஹாபி வந்து உட்கார்றார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், சுபஹானல்லாஹ். அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்தார், சென்றார், எனக்கு ஆச்சரியம், எல்லாரையும் விட இபாதத் செய்கிறது நான், தொழுக, நோம்பு, ஜகாத், சதகா, குர்ஆன் திலாவத் எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா நபி அவங்க எனக்கு செர்டிபிகேட் தந்தது இல்ல. கூறுகிறார், இந்த சஹாபி ஆராய்ச்சி செய்யணும், என்ன செய்யறார் இப்படி? மேலானவர்களே, விருந்தாளியாக அந்த சஹாபிய வீட்டுக்கு அப்துல்லாஹ் பின் அமர் போறார். விருந்தாளியாக இரவு நேரத்தை பார்க்கணும், இரவு நேரத்தில் ஏதாவது முக்கியமான வணக்கம் செய்யறாரோ பார்க்கறதுக்கு போறார். இரவு முழுவதும் முதல் நாள் கழியுது, தலையை வச்சவர் சுபகுடைய அதானுக்கு முழுக்கிறார். சுப அதான் செல்றார் பினால் தலையை தூக்கி எழுந்தி வரார் மஸ்ஜிதுக்கு. ஆச்சரியம் என்ன செய்யறார் இப்படி? இரண்டாவது நாளும் பொறுத்து பார்க்கிறார், அதான் செல்ல படுது, மஸ்ஜிது கிளம்பி வாரார். மூணாவது நாள் மாறுது, படுக்கிறார், அதான் செல்ல படுது, மஸ்ஜிதுக்கு போறார். மேலானவர்களே, ஆச்சரியம், மூணாவது நாள் பொதுவாக ஒரு விருந்தாளி வந்தா மூணு நாள் தங்குவாங்க. அப்துல்லா அபின் அமர் செல்றார், எனக்கு காலம் முடிஞ்சிட்டு, அனுமதிக்குரிய காலம், நான் வீட்டை விட்டு வெளியாகணும். ஆனா இந்த மனசு இடம் கொடுக்கல, எந்த ஒன்றையும் கண்டு கொள்ளல, என்னமல் தெரிஞ்சு கொள்ளணும். நான் வாய தொடர்ந்து கேட்டுட்டேன் அவர்கிட்ட, கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, வாலிபர்களே, பெற்றோர்களே, அன்பாக வேண்டுகிறேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த தன்மையை நசீபாக்குவானாக. அந்த சஹாபி கூறினார், கேட்ட முதல் பதில், உள்ளத்துல கைய வச்சிட்டாங்க, இந்த உள்ளத்தால அடுத்த மனிதனை பத்தி தப்பெண்ணம் வச்சது இல்ல. அடுத்த மனிதனை பார்த்து முஸ்லீமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், மேலானவர்களே, பாவம் செய்தவன கூட அரவணைக்க செய்யும், அரவணைங்க என்று செல்ற மார்க்கம் தான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அந்த சஹாபி செல்றார், நான் யார பார்த்தும் கெட்ட நம்பிச்சதில்லை, இரண்டாவது நான் பொறாமப்படுறதும் இல்லை, யார பார்த்தும் நான் பொறாமப்படுற பழக்கம் எனக்கிட்ட இல்லை. மேலானவர்களே, அப்துல்லா செல்றார், நான் அவரது வாயை அடக்கிட்டு சென்னேன், போதும், இதுக்கு மேல உங்களோட தன்மையை செல்ல வேண்டும். இதுதான் நீங்க சொர்க்கவாதியாக இந்த உலகத்திலேயே நபியவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களை சொர்க்கவாதியாக ஏற்றுக்கொள்றதுக்கு காரணம் இந்த சின் அமல் தான் என்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நான் செல்ல வரக்கூடிய விடயம், அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களாக வாழுவோம், ஆனா அநியாயம் செய்யக்கூடாது. அடுத்த மனிதனுடைய உரிமை, அடுத்த மனிதனுடைய விடயம், அடுத்த மனிதனுடைய மனது நோவிக்கிற பிரகாரம் நடக்கக்கூடாது. அதையும் விட மிகவும் முக்கியம், மஸ்ஜிதுடைய சொத்து வக்குப் என்ற ஒரு சட்டம் இருக்குது. யார் மஸ்ஜிதுக்கு ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தால், இது அடுத்த மனிதனுடைய சொத்தை போல அதை விட பயங்கரமானது. மஸ்ஜிது கொடுக்கப்பட்ட சொத்து, சட்டம் மேலானவர்களே, யார் பள்ளிக்கு ஒரு சொத்தை கொடுப்பாரோ அவர் வபாத்தாகலாம், அவரது குடும்பம் வரலாம், கியாமத்தினால் வரும் வரையில அந்த சொத்த பொதுமக்கள் தனது பாவிலை, தனிப்பட்ட பாவிலைக்காக பள்ளி சொத்திலிருந்து லாபம் எடுக்கிறது ஹராம். வக்குப்புடைய சொத்து யாருக்கும் உரித்தானதல்ல. மேலானவர்களே, ஹதரத் அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆக பெரிய ஒரு அறிஞர். மேலானவர்களே, நாம் பலவீனமானவர்கள், இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழ்ற மக்கள், ஆனா நாங்க செய்யற சின்ன அமல் நிச்சயம் எங்க நாட்டுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். நாங்க மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற கண்ணியம் அல்லாஹ் எங்க நாட்டுடைய வரலாறை பாதுகாப்பான், எங்க கண்ணியத்தை பாதுகாப்பான். அல்லாஹ் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார், யாரு மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது மஸ்ஜிதுல சொத்து இரண்டாவது வைங்க, அபகரிக்கிறதை மஸ்ஜிதுடைய சொத்துல வீண் விரயமாக பயன்படுத்துறதை. மேலானவர்களை, இன்னைக்கு புது செய்யும் பள்ளியுடைய சொத்து, பள்ளியுடைய தண்ணியும் அமானிதம், ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். பள்ளியில் இருக்கிற கரண்டும் மிகவும் அமானிதம், ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் கடைசியாக கூறி முடிக்கிறேன், ஒரு பாடம் எழுதியிருக்கிறார், யார் மஸ்ஜிதுக்குள்ளால் வரும் பொழுது, மேலானவர்களை, மஸ்ஜிதுட சொத்தை எடுக்கிறது இல்லை, மஸ்ஜிதுடைய கண்ணியை தொடக்கிறது இல்லை, நான் செல்றது சின்னொரு ஒழுக்கம். ஹசன் பஸ்ரி செல்றார், யாரு மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது வலது கால வெச்சி வாரது சுன்னத், நபி அவங்க செல்லாம மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது வலது காலம் உட்படுத்தி வாங்க. ஹசன் பஸ்ரி செல்றார், யாரு இடது கால முன் வச்சு பள்ளிக்குள்ளால போவாங்களோ, யாரு இடது கால உட்படுத்துவாங்களோ பள்ளி வரும் பொழுது அல்லாஹ் அவனுடைய குணத்தை, அவனது குணங்களை முழுமை குணமாக அல்லாஹ் மாற்றுவான். மிருகங்களுக்குரிய குணமாக அல்லாஹ் மாற்றுவான். மேலானவர்களே, கால் வைக்கிறதுல கூட நாங்க தப்பு செஞ்சிட்டோம் என்றா அதை எங்க குணத்தையே மாற்றும் என்றால் மேலானவர்களே முடிவெடுங்க. மஸ்ஜிதுடைய கண்ணியம் உள்ளத்தில் இல்ல, மஸ்ஜிதுடைய தொடர்பு உள்ளத்தில் இல்ல, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை பத்தி, மஸ்ஜிதுடைய இமான்களை பத்தி, மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களை பத்தி நாங்க லேசாக நினைச்சிட்டோம் என்றால் அது போதும் எங்க அழிவுக்கு. மேலானவர்களை ஸ்பெயின் படிங்க. எனக்கு நேரம் முடிஞ்சிட்டு, ஸ்பெயின் அழியறதுக்கு காரணம் என்னவா இருந்தோ அது அனைத்தும் எங்க நாட்டுல நடக்குது. அமானிதமாக நான் கூறுகிறேன், ஸ்பெயின் 800 வருட இஸ்லாமிய ஆட்சி. எதுக்காக ஸ்பெயின் இஸ்லாமிய ஆட்சி அல்லாஹ் அளித்தானோ அந்த காரியங்கள் எங்க நாட்டுல சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்குது. அதுல மிக முக்கியமான ஒன்று, பள்ளியுடைய தொடர்பு எங்க உம்மத்தை விட்டு தூரமாகுது. இதன் மூலமாக ஸ்பெயின்ல நடந்தது பள்ளிகள் உடைக்கப்பட்டுச்சு. அந்நிய மக்கள் பள்ளியை பத்தி தப்பா பேசினாங்க, இரண்டாவது பள்ளியை உடைச்சாங்க. மேலானவர்கள் எங்கட நாட்டிலையும் எங்கட பெரும்பான்மை சமூகம் மிகவும் நல்ல மக்கள். ஆனா நாங்க செய்த தவறு, நாங்க மஸ்ஜித சின்னொரு வட்டாரத்துக்கு பயன்படுத்திட்டோம். இதனால மஸ்ஜித விமர்சிக்கிற கூட்டம், மஸ்ஜித உடைக்கக்கூடிய கூட்டம். இன்று மஸ்ஜித் உடைக்கப்பட்டால் நிச்சயம் அல்லாஹ் இஸ்லாத்தையும் எடுப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை, நிச்சயம் சந்தேகம் இல்லை. மேலானவர்களை இதனால் அன்பாக வேண்டுகிறேன். நபியவர்கள் மதீனால ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினது. மஸ்ஜிதுல் நபவிய, மஸ்ஜிதுல் குபாவை முதலாவது அமைச்சுதான் ஒரு உம்மத்தை கட்டி எழுப்பினாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாபத்தும் விசாலமாக உலகத்துல பரவுறதுக்கு காரணமும் அவங்க எழுதின ஒரு கடிதம். கடிதத்துல எழுதின விடயம், மஸ்ஜிதுகளை நிர்வகிங்க, உயிருள்ள மஸ்ஜிதுகளாக மாற்றுங்க என்றார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பூரா உலக முஸ்லிம்களையும் மஸ்ஜிதோட தொடர்பு பெற்று மஸ்ஜிதுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் சேர்ப்பானா.